உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் உலகம்
நமது தாய்மொழியான தமிழ் உலகின் செம்மொழி என்கின்ற பட்டத்தை பெற்றது நம்முடைய பேருதான். ஆனால் ஒரு மொழியின் மிகச்சிறந்த பண்பே செம்மொழிக்கான 11 தகுதிகளை கொண்டிருப்பதுதான். அவைகள் எவை என நாம் காண்போம். தொன்மை, தனித்தன்மை அதாவது தூய்மை தன்மை, பொதுமை பண்புகள், நடுவுநிலைமை, தாய்மைத்தன்மை, கலை பண்பாட்டுத்தன்மை, தனித்து இயங்கும் தன்மை, இலக்கிய வளம், கலை இலக்கியத்தன்மை, உயர் சிந்தனை, மொழி கோட்பாடு. இந்த 11 பண்புகளையும் கொண்ட உலகின் மூத்த மொழி எம் தாய்மொழி தமிழ். இந்த தமிழ்தான் நாம் அனைவரும் படிக்க ஒரு பிறவி போதாது. பெயர்களையாவது படித்து தெரிந்து கொள்வோம். தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், திருவருட்பா, திருப்பாவை, திருவம்பாவை, திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, கந்தரனுபூதி, கந்தபுராணம், பெரிய புராணம், நாச்சியார் திருமொழி, ஆழ்வார் பாசுரங்கள் போன்ற மிகச்சிறந்த பக்தி இலக்கியங்கள், நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை என்னும் எட்டு தொகை சங்க நூல்கள், திருமுருகாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, பெருநாராற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுக்கடாம் என்னும் பத்து பாட்டு சங்க நூல்கள், திருக்குறள், நாலடியார், நான்மடிக்கடிகை, இன்னா நாற்பது, இனியவை நாற்பது, கார் நாற்பது, களவழி நாற்பது, ஐந்திணை ஐம்பது, திணைமொழி ஐம்பது, ஐந்திணை எழுபது, திணைமாலை நூற்றைம்பது, திரிகடகம், ஆசாரக்கோவை, பழமொழி, சிறு பஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி, இந்நிலை என்னும் பதினெண் கீழ்கணக்கு நீதி நூல்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி போன்ற ஐம்பெருங்காப்பியங்கள், அகத்தியம், தொல்காப்பியம், புறப்பொருள் வெண்பாமாலை, நன்னூல், பன்னிரு பட்டியல் போன்ற இலக்கண நூல்கள் மற்றும் இறையனார் களவியல் உரை என்னும் உரைநூல், கம்பராமாயணம் ஒரு வழிநூல், புத்தொள்ளாயிரம், முக்கூடற் பள்ளு, நந்திக்கலம்பகம், கலிங்கத்துப் பரணி, மூவர் உலா போன்ற எண்ணற்ற சிற்றிலக்கிய வகைகள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எம் முன்னோர்கள் பேசிய இனிய மொழி எம் தாய்மொழி தமிழ். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நம்மொழியை எவராலும் அழிக்க இயலாது என்று மார்த்தட்டிக் கொள்வதைக் காட்டிலும் நாம் நம் குழந்தைகளுக்கும் அடுத்த சந்ததியினருக்கும் எடுத்துச் செல்வது மிகவும் அவசியம். ஆகையால் வாழ்க்கையின் இந்த தருணத்தை வீணடிக்காமல் ஏதேனும் ஒரு இலக்கிய நூலை எடுத்து படித்து நம் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து அவர்களையும் தமிழ் நூற்களை படிக்க நாம் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்ளுகின்றேன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வளமுடன். இலக்கியங்களில் பகடி, சொல்லாடல் மற்றும் நகைச்சுவை உண்டு. சிலேடை என்பது அதில் ஒரு வகை. ஆக்லாந்தில் வசிக்கும் அலெக்ஸ் மரியராஜ் அவர் ரசித்த காலமேக கவிஞரின் பாடல்களை நயம்பட தர வருகின்றார், கேட்போமா?
வணக்கம். நான் மிக மிக ரசிக்கும் புலவர்களில் காலமேகம் முதன்மையானவர். இம் என்றால் நூறு கவிதை, இச்சென்றால் நூறு கவிதையாக்கும் திறமை மிக்க கவி காலமேகம் ஆவார். அதை போல கவிகளுக்கே உரிய கர்வம் மிக அதிக அளவில் கொண்டவர். வித்யா கர்வம் என்று சொல்லுவோம் அல்லவா. யாருக்கும் எப்பொழுதும் பயப்படாமல் தனது கருத்துக்களை வெட்டன கூறுபவர். இவரது கவிதைகளில் சொல்லாடலும் இலக்கிய நயமும் படிக்கும் போது நம்மை வியப்பில் ஆழ்த்தும். அதுவும் அவரது ஸ்லேடை பாடல்களை படித்தால் சொக்கியே போவோம். உதாரணமாக பாம்பும் வாழைப்பழமும். இந்த பாடலில் கவி காலமேகம் பாம்பையும் வாழைப்பழத்தையும் ஒன்றென கூறுகிறார். நஞ்சிருக்கும் தோளுரிக்கும் நாதர்முடி மேலிருக்கும் வெஞ்சினத்தில் பற்பட்டால் மீளாது விஞ்சுமலர் தேம்பாயும் சோலை திருமலை ராயன் வரையில் பாம்பாகும் வாழைப்பழம். விஞ்சு என்றால் அதிகமாக, தேம்பாயும் என்றால் தென்பாய்கின்ற, அதாவது அதிகமான அளவில் தேனை பொழிந்து கொண்டிருக்கிற பூக்களை உடைய சோலைகளை கொண்ட திருமலை ராயனின் மலைச்சாரலிலே இருக்கும் வாழைப்பழத்திற்கு ஒப்பானது பாம்பு என்று கூறுகிறார். எப்படியெனில், பாம்பானது விஷத்தை கொண்டது, ஒவ்வொரு பருவத்திலும் மேல் தோலை உரித்துவிடும். பாம்பு சட்டை மாற்றும் என்று கூறுவோம் அல்லவா அந்த நிகழ்வு. சிவபெருமானின் தலை மீது ஆபரணமாக இருக்கிறது, கோபத்தில் அது கடித்து விட்டாலோ உயிர் போய்விட்டாலோ திரும்ப வராது. அதே போல வாழைப்பழமானது நன்கு கசிந்து மென்மையாக நைந்திருக்கும், அதை நாம் அப்படியே சாப்பிட முடியாதல்லவா, அதனால் தான் தோல் உரிக்கப்படும். இறைவனின் திருமுடி மீது அபிஷேகமாக சமர்ப்பிக்கப்படுகிறது. அதாவது பஞ்சாமிரதத்துல வந்து முக்கிய பழம் பாலைப்பழம், பஞ்சாமிரத அபிஷேகம் செய்வாங்கல்ல அந்த நிகழ்வு. வாழைப்பழத்தை சாப்பிடும் போது அதை பற்களால் அரைக்கப்படுவதால் வயிற்றுக்குள் சென்றுவிடும், ஆனால் திரும்பி வருவதில்லை. இப்படி பாம்பையும் வாழைப்பழத்தையும் ஒன்றென கூறுகிறார் கவி காலமேகம். எப்பொழுதும் போல இன்று ஒரு குட்டி நிகழ்வு. உணவு உண்ணும் போது இன்னொரு கவிதையை காலமேகம் உமிழ்ந்திருக்கிறார். பலர் தங்களது மனைவிமார்களின் சுருக்கவிழ்ந்த குடுமியை வைத்து பாட இக்கவிதை காரணமாக இருக்கிறது. ஒரு தடவை குடந்தை என்னும் நகரத்தில் உள்ள சத்திரத்தில் காலமேகம் உணவருந்தி கொண்டிருந்தார். அருகில் ஒரு பிராமணன் உணவு உட்கொண்டிருந்தான். அவனது குடுமி அவிழ்ந்து அவன் உண்டு கொண்டிருந்த உணவில் அது விழ குடுமியை பிராமணன் எடுத்து உதர அருகில் உணவருந்தி கொண்டிருந்த காலமேகத்தின் இலையில் அந்த குடுமியில் இருந்த சோற்று பருக்கைகள் விழ காலமேகம் கோபமாக சொன்ன கவிதை, சுருக்கவிழ்ந்த முன் குடுமி சோழியா, சோற்று பொறுக்குளர்ந்த வாயா, புலையா, திருக்குடந்தை கோட்டானே, நாயே, குரங்கே, உனை ஒருத்தி போட்டாலே வேலையற்று போய். இப்படியாக அவர் ஒரு பொல்லாத கவிராயர். எல்லோரும் இவரை பற்றி அறியுங்கள், நன்றாக சிரிக்கலாம், இவரின் கவிதைகளை பற்றி வம்பு வளர்க்கலாம், தமிழாய்ந்தவர்கள் வியக்கலாம், விவேகமும் குறும்பும் இலையோடும் பாடல்களை ரசிக்கலாம். தமிழோடு பழகுவோம். நன்றி.
வழக்கம் போல் திருமதி குமுதம் சதாசிவம் அவர்கள் மகாபாரதத்தின் ஒரு கதாபாத்திரத்தை தன் தராசு கோலில் இட்டு அதன் சிறப்பு மற்றும் குறைகளை நமக்கு விளக்கி காட்ட வருகின்றார்.
வணக்கம். இன்று இந்த பதிப்பில் ஸ்ரீ வில்லிபுத்தூரார் கர்ணன் எப்படி கவச குண்டலங்களுடன் பிறந்தான் என்பதற்கான விளக்கத்தை சொல்கிறார். பார்ப்போம். கர்ணனுடைய பாட்டன் யதுகுல வழி வந்தவன் குந்தி போஜன் என்று பெயருடையவன். அவனுடைய உறவுக்காரன் சுரசேரன் என்ற மன்னன். சுரசேரனின் அத்தி மகன் குந்தி போஜன். குந்தி போஜனுக்கு ரொம்ப நாட்களாக குழந்தை பேறு இல்லை. உலகத்தில் புத்திர சோகம் மட்டும் யாராலும் தாங்க முடியாது. அதனால்தான் அபிராமி பட்டர் மிக அழகாக சொல்கிறார், கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் என்று சொன்னார். தவறாத சந்தானம் என்பதற்கு ஒரு பொருள், காலம் தவறாமல் எனக்கு ஒரு குழந்தையை கொடு என்பது. உலகத்தில் மிகப்பெரிய செல்வம் குழந்தை செல்வம். குந்தி போஜனுக்கு திருமணம் ஆகி பல நாட்களாக குழந்தை இல்லை. வள்ளுவர் சொல்கிறார், குழல் இனிது யாழ் இனிது என்பவர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று. குந்தி போஜனுக்கு குழந்தை செல்வம் இல்லை என்று அவருடைய அத்தை மகன் சுரசேரனை போய் பார்த்தார். எனக்கு குழந்தையே இல்லை, இதுதான் என் பெரிய கவலை என்றார். சுரசேரன் சொன்னான், கவலைப்படாதே குந்தி போஜா, எனக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அதை உனக்கு சுவீகாரம் கொடுத்து விடுகின்றேன் என்று வாக்கு கொடுத்தான். சுரசேரனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அவன் வாக்குப்படி அந்த குழந்தையை குந்தி போஜனுக்கு சுவீகாரமாக கொடுத்தான். குந்தி போஜனால் வளர்க்கப்பட்ட காரணத்தால் அந்த பெண் குழந்தைக்கு குந்தி என்று பெயர் வந்தது. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக குழந்தை வளர்ந்து வந்தது. ஒரு நாள் குந்தி தேவனுடைய அவைக்கு துர்வாச முனிவர் வருகிறார். துர்வாசர் என்றாலே கோபம்தான். அப்பேற்பட்ட கோபக்காரர் குந்தி போஜன் அவைக்கு வருகிறார். குந்தி போஜனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. எந்த நேரம் என்ன செய்வார் என்று யாருக்கும் தெரியாது என்று மகளை அழைத்து, மகளே குந்தி, நீதான் எல்லா பணிவிடைகளும் அவருக்கு செய்ய வேண்டும் என்றார். அப்பொழுது குந்திக்கு வயது 12. அது ஒரு குழந்தை பருவம். அந்த குழந்தை அவ்வளவு அழகாக துர்வாச முனிவருக்கு பணிவிடை செய்தது. குந்தி போஜனுடைய எண்ணம் என்னவென்றால், பெரியவர்கள் உபசாரம் செய்யும் போது ஏதாவது தவறு செய்ய நேரிட்டால் இன்னும் கோபம் அதிகமாகும். ஆனால் கவனிப்பில் குழந்தை ஏதாவது தவறு செய்துவிட்டால் முனிவர் கோபப்பட மாட்டார். எனவே குழந்தையை முன்னிறுத்தி நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று குந்தியை நீதான் கவனிக்க வேண்டும் என்றார். அந்த குழந்தை அவ்வளவு அழகாக பணிவிடை செய்தது. துர்வாசர் அவளுடைய பணிவிடைவில் மயங்கி அந்த பெண்ணுக்கு ஒரு பரிசை கொடுத்தார். என்ன பரிசு என்றால், சில மந்திரங்களை அந்த பெண்ணுக்கு சொல்லிக் கொடுத்து, எந்த தேவதையை நினைத்து இந்த மந்திரத்தை அவகணம் செய்கிறாயோ அது உடனடியாக உன்னை தேடி வரும் என்று சொன்னார். ஏனென்றால் குந்தியின் வாழ்க்கையில் அவளுடைய எதிர்காலம் என்ன என்பதை தன்னுடைய ஞான திருஷ்டியால் தெரிந்து கொண்ட காரணத்தால் அவர் அப்படி செய்தார். குந்தி யாரை திருமணம் செய்ய போகிறாள்? பாண்டுவை திருமணம் செய்ய போகிறாள். பாண்டுவும் குந்தியும் உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு சாமானியர்கள் போல பிள்ளை செல்வங்களை பெற வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் அத்தனை பெரிய சாபம் பாண்டுவிடம் வந்து சேரப்போகிறது. குந்திக்கு எந்த காலத்திலும் குழந்தை பிறக்காது. அதனால் குழந்தை வேண்டும் என்று சொன்னால் இந்த மந்திரத்தை ஆவாகனம் செய்தால் அந்த தேவதைகள் அந்த மந்திரத்தின் வாயிலாக வந்து இவளுக்கு குழந்தையை கொடுப்பார்கள் என்பதும் இவருக்கு தெரியும். அதனால் அந்த மந்திரத்தை அவளுக்கு சொல்லிக் கொடுத்தார். சரியான தருணம் வரும்பொழுது உனக்கு எப்பொழுது தேவையோ அப்பொழுது அந்த மந்திரத்தை பிரயோகம் செய் என்றார். குந்தி அறிவிலே கலைமகள், அழகில் திருமகள், பொறுமையில் பூமி. கலைமகள் அறிவும் நிலைமகள் பொறுமையும் தகுதியுடைய காலத்தை அறிவுறுத்தி இருக்க வேண்டாமா? தெரிவே கேள் என் செவிப்படுத்தி, ஒரு மறை தேவரில் யார் யாரை கருதி நீ வரவழைத்தனை, அவரவர் கணத்தின் நெம் கரம் சேர்வர், தம்மை ஒப்பதோர் மகவை தருவர், தவப்பயன் எனப் பற்றி எம்மறைப்பின் இம்மையில் உனக்கு ஒற்றது என்று துர்வாசகர் எவ்வளவு எச்சரிக்கையாக உரைத்ததை உணராத விளைவு என்னவாயிற்று? குழந்தை அல்லவா குந்தி, அவளுக்கு பொறுமை இல்லை. சொல்லிவிட்டு துர்வாசகர் கிளம்பி போய்விட்டார். ஆனால் உடனே அந்த மந்திரத்தை ஆவாகனம் செய்ய ஆசை வந்தது குந்திக்கு. ஆகாயத்தை அண்ணாந்து பார்த்தாள். சூரியன் பிரகாசமாக வலம் வந்து கொண்டிருந்தார். முதலில் இந்த சூரியனுக்கு உரிய மந்திரத்தை பிரயோகம் செய்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்து மந்திர பிரயோகம் செய்தாள். சூரியன் வந்து நின்றான். அவள் மந்திர பிரயோகம் செய்யும் போது இவர் எப்படி வரப்போகிறார் என்ற மனோபாவம் அவளிடம் இருந்தது. இது நடக்குமா நடக்காதா என்று நினைத்தாள். அவள் குழந்தை அல்லவா? சூரியனை பார்த்த குந்தி நிலை குலைந்து போனாள். சூரிய பகவானே, நான் விளையாட்டுத்தனமாக இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணினேன். ஆனால் நீங்கள் இப்படி என் முன் வந்து நிற்பீர்கள் என்று நினைக்கவில்லை. தயவு செய்து என்னை மன்னிக்கவும். எங்களை போன்ற சிறியோர்கள் செய்த தவற்றை எல்லாம் பெரியோர்கள் போன்ற நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்றாள். அதற்கு சூரியன் சொன்னான், நீ எந்த மந்திரத்தை கொண்டு என்னை அழைத்தாயோ அது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம். அதை பிரயோகித்த உடனே அடுத்த கணம் நான் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். என் மனைவி சாயைக்கும் தெரியாமல் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். இப்பொழுது இந்த மந்திரத்தை வைத்து என்னை அழைத்திருக்கிறாய். என்னுடைய சொல்லுக்கு நீ கட்டுப்பட வேண்டும். என்னோடு கூடி ஒரு குழந்தையை நான் உனக்கு தருவேன். ஆனால் அந்த குழந்தையை பெற்ற அடுத்த கணம் நீ மீண்டும் கன்னியாக மாறுவாய். இந்த வரத்தை நான் உனக்கு கொடுக்கின்றேன் என்றான். இந்த பெண் குந்தி மிகவும் நடுங்கி போனாள். இல்லை, என்னை மன்னிக்கவும் என்றாள். சூரியன் சொன்னான், என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ கட்டுப்படவில்லை என்றால் உனக்கு எந்த முனிவன் இந்த மந்திரத்தை பிரயோகம் செய்ய சொல்லிக் கொடுத்தானோ அவனை சபிப்பேன் என்றான். தேவைப்படும் போது மட்டும்தான் அந்த மந்திரத்தை உபயோகிக்க வேண்டும் என்று சொன்னார் முனிவர். ஆனால் அவசரப்பட்டு அதை உபயோகித்து விட்டது குந்தியின் தவறு. இப்பொழுது சூரியனின் வார்த்தைக்கு கட்டுப்படவில்லை என்றால் அந்த சாபம் துர்வாசரை போய் சேரும். நமக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கு இந்த துன்பம் வந்து சேருமே என்று நினைத்தாள். உடனே சூரியனின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டாள். ஆனால் மானுட சரீரம் போல ஒரு மானுட ரூபமும் இன்னொரு மானுட ரூபமும் இணைவது அல்ல அது. காரணம், குந்தி என்பவள் மானுட சரீரம், சூரியன் என்பவன் தேவ சரீரம். அதனால் சூரிய பகவானின் ஆதர்ஷம் அவனுடைய கண்களின் வாயிலாக அவளுடைய கருவிலே புகுந்து ஒரு அழகிய ஆண் குழந்தை உருவானது என்று பார்க்கிறோம். உடல் சம்பந்தப்பட்டது அல்ல, சூரியனுடைய பார்வையினாலே குந்தியின் வயிற்றில் ஒரு குழந்தை வளரத் தொடங்கியது. பிறகு ஒரு காலகட்டத்தில் குழந்தை பிறக்கின்றது. பிறக்கின்ற குழந்தை எவ்வளவு அதிசயமாக கவச குண்டலங்களுடன் பிறந்தது. கர்ணன் மட்டும்தான் கவச குண்டலங்களுடன் பிறந்த குழந்தை. அதற்கு என்ன காரணம்? அதற்கு சமயம் ஒரு செய்தியை சொல்கின்றது. சகஸ்ர கவசன் என்று ஒரு அரசன் இருக்கிறான். அவன் கடவுளை நோக்கி கடுமையாக தவம் செய்தான். அவன் பிறக்கும் போதே 1000 குண்டலங்களோடும் 1000 கவசங்களோடும் பிறந்தான். பிரம்மாவை நோக்கி தவம் செய்தான். உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று பிரம்மா கேட்க, எனக்கு சாகா வரம் வேண்டும் என்றான். மானுட உருவம் எடுத்தவர் ஒரு நாள் அழிந்துதான் ஆவான், ஆகவே வேறு வரம் கேள் என்றான். அப்படியென்றால் என் காதில் இருக்கும் 1000 குண்டலங்களும் என் மார்பில் இருக்கும் 1000 கவசங்களும் என் உடம்பை விட்டு முழுமையாக எப்பொழுது நீங்குகின்றதோ அப்பொழுது எனக்கு மரணம் வரட்டும் என்றான். பிரம்மாவும் அதற்கு சரி என்றார். இந்த வரத்தை பெற்றவுடன் அதை தவறாக பயன்படுத்தி தேவாதி தேவர்களை கொடுமைக்கு ஆளாக்கினான். எல்லோரும் நாராயணன் இடத்தில் முறையிட்டார்கள். நாராயணன் தன்னுடைய உடம்பை 2 கூறுகளாக பிளந்தார். ஒரு அம்சம் நர அம்சம், இன்னொரு அம்சம் நாராயண அம்சம். நரம் நாராயணன் என்று 2 கூறுகளோடு ஒரு தவத்தை மேற்கொண்டார். நாராயணன் 1000 ஆண்டு தவம் செய்து 1000 ஆண்டு சகஸ்ர கவசனிடம் போர் செய்வான். அப்பொழுது ஒரே ஒரு கவசத்தையும் ஒரே ஒரு குண்டலத்தையும் மட்டும் தான் அறுக்க முடியும். அதன் பிறகு மூச்சையுற்று கீழே விழுந்த பிறகு நரன் எழுந்து வந்து 1000 ஆண்டுகள் போர் செய்வான். அப்பொழுது நாராயணன் தவம் செய்ய போய்விடுவார். இப்படி மாறி மாறி எத்தனை ஆண்டுகள் தவம் செய்திருக்க வேண்டும், எத்தனை ஆண்டுகள் போர் செய்திருக்க வேண்டும். நிறைவாக ஒரே ஒரு கவசமும் ஒரே ஒரு குண்டலமும் அவனுடைய காதிலும் மார்பிலும் இருக்கின்றது. அப்போது நாராயணன் அவனை நோக்கி வருகின்றார். போர்க்களத்தில் பிரம்மா கொடுத்த வரம் ஞாபகம் வருகின்றது. உடனே மரணம் வரும் என்று தெரிந்து சூரியனிடம் தஞ்சம் புகுந்தான் சகஸ்ர கவசன். சூரியனிடம் தஞ்சம் புகுந்த அந்த சகஸ்ர கவசனைத்தான் குந்திக்கு மகனாக கொடுத்தான் சூரியன். அதனால்தான் அந்த குழந்தை மட்டும் கவச குண்டலத்துடன் பிறந்தது என்று ஸ்ரீ வில்லிபுத்தூரார் விளக்குகின்றார். நன்றி, வணக்கம்.
வணக்கம் அன்பர்களே. கம்ப ராமாயணத்தில் தொல்காப்பிய பதிவுகள் என்பதை முனைவர் திரு தே முருகசாமி அவர்கள் பாண்டிச்சேரி தொல்காப்பிய மன்றத்தில் ஆற்றிய உரையின் ஒரு பகுதியை கேட்போம். இதற்கு அனுமதி அளித்த முனைவர் இளங்கோ முருகேசன் அவர்களுக்கு நமது அன்பார்ந்த நன்றிகள்.
12000 படை வீரர்களை கொண்டு பல நாடுகளை வென்று புவி சக்கரவர்த்தி ஆனவர் பலர் உண்டு. ஆனால் 12000 பாடல்களை கொண்டு கவி சக்கரவர்த்தி ஆனவன் கம்மனை தவிர வேறு எவன் உண்டு? எவனும் கிடையாது. அந்த கவி சக்கரவர்த்தி கன்னி தமிழெடுத்து காவிய மாளிகை கட்டினான் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். கம்ப ராமாயணம் பார்க்கடல். அந்த பார்க்கடலிலே நீங்கள் மந்தார மலையை விட்டு கடைந்தாலும் சரி, அல்லது தொல்காப்பியம் என்ற மலையை விட்டு கடைந்தாலும் சரி, அங்கே விளைவது என்னவோ தமிழ் அமுதம். அந்த தமிழ் அமுதத்தை சுவை பார்க்க கூடியிருக்கின்ற நீங்கள் அதற்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள். இலக்கியம் இருக்கின்றதே, இலக்கணம் இருக்கின்றதே, மொழியை ஆறாக நீங்கள் கருதினீர்கள் என்றால், உருவகப்படுத்தினீர்கள் என்றால், ஆற்றுக்கு இரு கரைகள் வேண்டுமல்லவா? ஒரு கரை இலக்கணம், ஒரு கரை இலக்கியம். இலக்கணத்திலே உங்களுக்கு ஐயம் வருகிறது என்று சொன்னால் நீங்கள் போக வேண்டியது இலக்கியத்துக்கு. இலக்கியத்திலே ஐயம் வருகிறது என்று சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது இலக்கணத்துக்கு. அறத்தார் இதுவன வேண்டா என்றுதான் வள்ளுவன் சொல்லுகின்றானே தவிர, அறத்தார் இதுவன வேண்டாம் என்று சொல்லவில்லை. அகவை சரியான சொல் எது என்றால், இலக்கணப்படி பார்த்தீர்களானால் வேண்டா என்பது தான். அங்கே மகர ஒற்று தேவையே இல்லை. இது இலக்கணம் நமக்கு காட்டுகின்றது, அதற்கு வழிகாட்டுகின்றது இலக்கியம். அதே போல இலக்கணத்திலே உங்களுக்கு ஐயம் வருகிறது என்று சொன்னால் நீங்கள் செல்ல வேண்டியது இலக்கியத்துக்கு. புலி கொல் யானை உரையாசிரியர் எடுத்துக்காட்டுகிறார்கள். இந்த புலி கொல் யானைக்கு விளக்கம் சொல்ல வருகின்ற போது அது அங்கே மயக்கம் தருகின்றது. அதற்குரிய விளக்கத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் இலக்கணத்திற்கு செல்ல வேண்டும். அது 2 வேற்றுமை. உருவம் பயனும் உடன் தொக்க தொகையாக இருந்தால் ஒரு பொருள், வினை தொகையாக இருந்தால் வேறொரு பொருள். அப்ப நீங்க இலக்கியத்துக்கு செல்ல வேண்டும். ஆகவே இலக்கணமும் இலக்கியமும் இரு கரைகளாக இருந்து மொழியை வளப்படுத்துவது மட்டுமல்ல வழிப்படுத்துகின்றது.
எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தலைப்பினுடைய அமைப்பில் கம்பனுடைய தமிழும் தொல்காப்பியத்தினுடைய இலக்கண செறிவுமாக இருக்கக்கூடிய இரண்டையும் ஒப்பீடு என்பதாக இல்லாமல் அவற்றை இணைத்து சொல்லுகின்ற வகையிலே, குறிப்பாக கல்வியினுடைய ஒரு பரிமாணத்தில் வளர்ச்சியில் கல்வியினுடைய ஒரு தாக்கத்தில் இது ஒப்பீட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு வகையான சூழல் என்ற வகையிலேதான் கம்பனில் தொல்காப்பிய பதிவு என்று தலைப்பை நான் இட்டிருக்கிறேன். கம்பனில் தொல்காப்பிய பதிவு என்பது அந்த தலைப்பே ஒரு இலக்கண நுட்பத்தோடு கூடிய ஒரு தலைப்பு. காரணம், கம்பன் என்று நினைக்கின்ற பொழுது ஒரு புலவர் என்கின்ற அமைப்பே நமக்கு தெரியும். ஆனாலும் இங்கே நாம் தலைப்பிட்டு பேசுகிறோம் என்று சொன்னால் கம்பன் என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் புலவர், உலக மகா கவியாக இருக்கக்கூடிய அந்த புலவர் இந்த இடத்திலே தலைப்புக்கேற்ற வகையாக புலவராக இல்லாமல் அவர் செய்த அந்த நூலுக்கு அது தொடர்புடைய பொருள் நுட்பமுடைய சொல்லாக அமைந்திருப்பதனாலே தொல்காப்பியர் ஆகுபெயர் பற்றி சொல்ல வருகின்ற சூழ்நிலையில் அதை வினை முதல் என்பதாக சொல்லுகின்ற அமைப்பில் கருத்தா ஆகுபெயர் என்று நன்னூல் உணர்த்தினாலும் தொல்காப்பியம் வினை முதல் என்று சொல்லக்கூடிய வகையிலே அது ஆகுபெயர் நிலையில் அவர் செய்த நூலுக்கு அது ஆகி வந்தது என்பதாக வருகின்ற தன்மையில் அந்த தலைப்பு இலக்கணத்தோடு தொடர்கிறது என்பதாக சொல்கிறேன். ஏன் நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், தமிழ்த்தம்மல் வாசுபா மாணிக்கனார் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், பல்கலைக்கழகத்திலோ அல்லது கல்லூரிகளிலோ வகுப்புகள் இருக்கின்ற சூழ்நிலையில் மாணாக்கர்கள் உரையாடுகின்ற பொழுது இப்படி என்ன வகுப்பு என்று சொன்னால், இயல்பாகவே அவர்கள் சகப்பிரியர் ஷேக்ஸ்பியர் என்று சொல்வார்கள். ஷேக்ஸ்பியர் என்று சொன்னால் ஷேக்ஸ்பியருடைய ஏதோ ஒரு நாடகம் என்கின்ற பெயரை அது சுட்டும். அதுபோல ஏன் தமிழில் இப்பொழுது என்ன வகுப்பு என்று சொன்னால் இப்பொழுது கம்பர் என்று ஏன் சொல்லக்கூடாது என்று அவர்கள் சொல்வார்கள். அந்த அடிப்படையில்தான் கம்பனில் தொல்காப்பிய பதிவு என்ற அமைப்பு அது கருத்தா ஆகுபெயர் என்று சொல்லக்கூடிய வகையிலே கம்பனுடைய சூழ்நிலையில் தொல்காப்பியத்தோடு இணைகின்ற அந்த அமைப்பை பற்றிய ஒரு சில நினைவுகளை மட்டும் உங்களுக்கு தெரியாது இல்லை, நினைவூட்டுகிறேன். அவ்வளவுதான், அந்த சூழலில் இது அமைகிறது. பொதுவாக கம்பனுடைய அந்த நூல் ஒரு வகையான மொழிபெயர்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையிலே அமைந்த ஒன்று. நம்முடைய தலைவர் அவர்கள் சுட்டி சொல்லுகின்ற பொழுது தொல்காப்பியத்தினுடைய எழுத்ததிகாரம் தொடங்குகின்ற பொழுது நூல் மரபு என்ற அமைப்பிலே தொடங்கினார். அடுத்ததும் மொழி மரபு என்றே மரபை நினைவுபடுத்தினார். ஆனால் 27வது இயலாக சொல்ல வருகின்ற பொழுதும் கூட அந்த மரபு நிலை தெரியாமல் தொடர வேண்டும் என்கிற வகையில்தான் மரபியல் என்பதாக சொல்லி அதை ஒழிவு என்பதாக மாற்றிவிடாமல் அதை மரபியல் என்பதாக சொன்ன அந்த பாங்கை அவர்கள் சிலாகித்து பேசினார்கள். அந்த அடிப்படையில் அந்த மரபியலில்தான் இந்த நூலுடைய அமைப்புகளை பற்றி சொல்ல வருகின்ற பொழுது வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல் என்று முதல் நூலுக்கு இலக்கணம் சொன்ன தொல்காப்பியர் வழிநூலுக்கு அடுத்து தொல்கா பொருள் சொல்லுகின்ற பொழுது இலக்கணம் சொல்லுகின்ற பொழுது தொகுத்தல் விரித்தல் தொகை விரி என்று மூன்று பாங்காக சொல்லிவிட்டதற்கு பிறகு மொழிபெயர்த்து அதற்படையாத்தல் என்று செய்தி சொன்னாரே, 5000 ஆண்டு காலத்துக்கு முன்பாக ஒரு மொழி அதன் அளவிலேயே நின்று விடக்கூடாது, அது தொடர்ந்து இன்னொரு மொழியோடு, நான் அதற்காகத்தான் சொன்னேன், அது இணைவு என்பதோ ஒப்புமை என்பதோ இல்லாமல் கல்வியினுடைய பரிமாணத்தில் அப்ளைடு தியரி என்று சொல்வார்கள். மாதவன் போன்றவர்களுக்கெல்லாம் அதனுடைய அகல நீள ஆழங்கள் நன்றாக தெரியும். அப்ளைடு தியரி என்று சொன்னால் அது ஒப்பீட்டு தாண்டியது, ஒப்பீட்டுக்கு மேலே. எனவே அதனுடைய தாக்கம் அதனுடைய இயைபு அது சற்று உயர்ந்ததாக காணப்படக்கூடியது என்ற வகையில் நோக்குகின்ற பொழுதுதான் மொழிபெயர்த்து அதற்படையாற்றல் என்று சொன்னார். ஒரு மொழி ஒரு மொழியாகவே இருந்துவிடக் கூடாது, அதனுடைய வளர்ச்சி அடுத்த எல்லைக்கு தாண்டுதல் வேண்டும். அப்படி இருந்தால்தான் இயல்பாகவே கொண்டும் கொடுத்தும் அவை ஒன்றொன்றோடு கலக்கின்ற பொழுதுதான் ஒன்றனுடைய வளர்ச்சி அடங்கியிருக்கிறது என்று தொல்காப்பியர் சிந்தித்திருக்கிறார். இல்லை என்று சொன்னால் தொகுத்தல் வகுத்தல் தொகைவிரி என்றதோடு நிறுத்தியிருப்பார். ஆனால் தொல்காப்பியர் சொன்ன இந்த கருத்து சரியானது, இது ஒரு மொழிக்கு தேவையானது, ஒரு மொழியினுடைய வளர்ச்சிக்குரிய இலக்கணம் இதுதான் என்பதை நன்னூலாரும் கருதிய காரணத்தினால்தான் அவரும் இதை அப்படியே வழிமொழிந்து மொழிபெயர்த்து அதற்படையாத்தல் என்றே சொல்கிறார். என்று சொன்னால் ஒரு மொழியினுடைய வளர்ச்சி என்பது இன்னொரு மொழியோடு தொடர்பு கொள்கின்ற வகையிலே அது அமையும். சாதாரணமாக உரையாசிரியர்கள் பொதுவாக மொழிபெயர்ப்பு என்று சொன்னாலேயே சொல்லுக்கு சொல் என்பதாக அமைத்து விடுவது மட்டும்தான் மொழிபெயர்ப்பு என்பதாக இல்லை. அது பேராசிரியர் என்று சொல்லக்கூடிய உரையாசிரியர் மிக சிறப்பாக எடுத்து காட்டுகின்ற பொழுது அது மொழிக்கு மொழியாக அது அமையலாம், ஆனால் அதே நேரத்தில் அதனுடைய தழுவலாக அது அமையலாம். அப்படி தழுவலாக அமைகின்ற பொழுது முழுமையான கருத்துக்களை ஏற்றுக்கொள்கின்ற வகையிலே அவற்றில் தாங்கள் எழுதுகின்ற அந்த மொழிபெயர்ப்பாளர் எழுதுகின்ற பொழுது அவருடைய அமைப்புக்கு ஏற்ற சொல்லும் சூழ்நிலையை அவர் ஏற்படுத்திக் கொள்ளலாம். எனவே மொழிபெயர்ப்பு என்று வருவது நேரடியாக சொற்களுக்கு சொல் தொடருக்கு தொடர் என்பதாக இல்லாமல் தழுவிய வகையிலேயும் கூட அமைவது மொழிபெயர்ப்பு என்ற கருத்தை இந்த காலத்துக்கேற்ற சூழ்நிலையாக பேராசிரியர் அந்த மரபியலுடைய நூற்பாவுக்கு உரை எழுதிய காரணத்தினால்தான் கம்பனுடைய எழுத்துக்கள் கதையினுடைய அமைப்பை அப்படியே எடுத்துக் கொள்கிறார் என்பதாக நாம் நூற்றுக்கு நூறு கொள்ளாவிட்டாலும் சில பல இடங்களில் சில மாற்றங்களையும் சில உருவாக்கங்களையும் அவர் உற்பத்தி பண்ணுகிறார் என்று சொன்னால் இந்த மொழி பெயர்த்து அதற்படையாத்தல் என்பதனுடைய ஒரு அமைப்புக்கு முழுமையான இடம் தந்தவர் கூடுமானவரை தமிழ் இலக்கிய பரப்பிலேயே நீங்கள் பார்த்தால் கம்பர் தலைமையிடம் பெறுகிறார் என்று சொன்னால் மிக இல்லை. காரணம் அந்த அளவிற்கு தம்முடைய காப்பி அமைப்பினை மொழியோடு சேர்த்து சாத்தி பேசுகின்ற தன்மையாக அவர் அமைகிறார். எனவேதான் பேராசிரியருக்கு நான் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். காரணம் கம்பர் அதற்கு மேலேயும் தொடங்குகிறார். அப்படி மொழிபெயர்க்கின்ற அந்த சூழ்நிலை மட்டுமில்லாமல் இதனாலே மொழி கலப்பு ஏற்பட்டு விடுமோ, ஒரு மொழி அதனாலே கலங்கப்பட்டு விடுமோ என்கின்ற அச்சத்தோடு கூடிய வகையிலே தொல்காப்பியத்தை மேலும் நெருடுகிறார் கம்பர். அதே எச்சையினுடைய அமைப்பிலே சொல்லுகின்ற பொழுது வடசொற் கிளவி வடவெழுத்து ஒரு எடுத்தோடு புணர்ந்த சொல்லாகுமே என்று சொல்லுகின்ற வகையிலே வருகின்ற பொழுது ஒரு மொழி மொழிபெயர்ப்பினாலே வளரும் என்று சொன்னது மட்டுமில்லாமல் மொழி கலப்பினாலே அது காயப்பட்டுவிடக் கூடாது என்ற எச்சரிக்கையோடு, என இன்னொரு மொழியை நாம் தொடுகிறோம், அவர்கள் நம்மொழியை தொடுவார்கள், ஆக இப்படி ஒருவருக்கொருவர் கொண்டும் கொடுத்தும் வளர்கின்ற பொழுது இதனாலே ஒரு மொழியானது காயப்பட்டுவிடக் கூடாது என்ற எச்சரிக்கையோடு நினைக்கின்ற காரணத்தினால்தான் சில அமைப்புகளோடு தொல்காப்பியர் எச்சையில் சில சொற்களை இப்படித்தான் வழங்க வேண்டும் என்று தாய்மொழிக்கு ஒரு அரண் செய்கிறார். அப்படி அரண் செய்கின்ற பொழுது வட சொற்கிழவி வட எழுத்து ஒரு அதை நீக்கி அதற்கேற்ற இணையான ஒரு எழுத்தை தன் தாய்மொழியில் இருக்கக்கூடிய எழுத்தை அதற்கு போடலாம் என்று மொழி பாதுகாப்புக்கு கலப்பு வருகின்ற பொழுது நாம் எப்படி கலங்கிவிடக் கூடாது, காப்பாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறார் தொல்காப்பியர். இதை அப்படியே உள்வாங்கிக் கொள்கிறார் கம்பர் பிரான். எனவேதான் கம்பர் பல இடங்களிலே காப்பியத்தினுடைய அமைப்பிலே கதாபாத்திரத்தினுடைய சூழலில் ஜானகி நகுவல் என்றே என்பதாக சொல்லாமல் சானகி நகுவல் என்று சொல்லுகிறார். ஜா என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்தினுடைய அமைப்பினை சா என்பதாக மாற்றுகின்ற பொழுது வடவெழுத்து ஒரி என்பதற்கு நேரடியான அமைப்பாக அது அமைகிறது. அதுபோலத்தான் கிஷ்கிந்தை என்று வருகின்ற பொழுது கிட்கிந்தை என்று எழுதுகிறார். எனவே இது வடசொற்கிழவி வடவெழுத்து ஒரி என்று கலப்பு மொழியாக அமைகின்ற பொழுது அது காப்பு மொழியாக எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பது நாம் இந்த அளவோடு தான் நிற்போம். ஆனால் தொல்காப்பியர் இன்னொரு இடத்தில் தொடுகிறார். சிதைந்தன வரினும் ஏந்தனர் கொழலே என்று அடுத்த நிற்பார். அதாவது வடசொற்கிழவி வடவெழுத்து ஒரி என்று வருகின்ற பொழுது நஷ்டம் நட்டமாக சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் சானகியே சானகியாக சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் இது ஒரு வகையான அமைப்பு. இந்த வடமொழி அமைப்பிலே சில சொற்கள் சிதைந்தன வரினும் இயந்தன என்று சொல்கிறார். இந்த வடசொற்களுடைய அமைப்பிலே நீங்கள் பார்த்தால் அதற்கேற்ற சூழ்நிலையாக நம்முடைய வடமொழியிலே வால்மீகி சொல்லுகின்ற பொழுது விபீஷணன் என்றுதான் எழுதுகிறார். ஆனால் நம்முடைய கம்பர் பிரான் வீடனன் என்று எழுதுகிறார். நேரடியாக அந்த விபீஷணன் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த ஈஷ் என்கின்ற எழுத்தை மட்டும் மாற்றவில்லை, அது வீடனன் என்பதாக மாறுகிறது என்று சொன்னால் இதுதான் சிதைந்தன வரினும். எனவே வடசொற்களை நாம் நம் தாய்மொழியிலே ஏற்றுக்கொள்கின்ற அந்த சூழலை வருகின்ற பொழுது நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கின்ற பொழுது சிலவற்றை தாய்மொழிக்கு ஏற்ற சூழ்நிலையாக சிதைந்தாலும் கூட தமிழுக்கு ஏற்ற வகையாக ஏற்றுக்கொள்கின்றது நீக்குதல் இல்லை என்று சொன்னார். இந்த அமைப்பு உண்டு. அப்படித்தான் லட்சுமணன் என்பது வடசல், ஆனால் அப்படியே லட்சுமணன் என்று சொல்லக்கூடிய அமைப்பினை நாம் அப்படியே எடுத்துக்கொள்ளவில்லை. இலக்குவன் என்கிறார் கம்பர், அது சிதைந்தனவரினும் என்ற நூற்பாவுக்கு ஏற்புடையது. எனவே வடசொற்கிழவி என்பதற்கு பொருள் சிதைந்தனவரினும் என்பதற்குரிய பொருளை நாம் வேறுபடுத்தி உணர்கின்ற பொழுதுதான் மொழி பாதுகாப்பிலே எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை கம்பர் நமக்கு எடுத்து காட்டுகிறார் என்பதாக உணர வேண்டும். அந்த அடிப்படையிலே மொழியினுடைய சூழ்நிலையில் முதல் முதலாக காரணம் அவர்கள் சொன்னதை போல மெய்ப்பாட்டியலின் அடிப்படையில் அது உடல் மொழியாக இருந்தாலும் கூட உணர்வுடைய மொழி ஒவ்வொருவருக்கும் தாய்மொழி, குறிப்பாக சிறப்பாக நமக்கு தமிழ் மொழி. எனவே அந்த தமிழ் மொழியினுடைய பாதுகாப்பினை அவர் எடுத்து காட்டுகின்ற அமைப்பில் தான் மொழிபெயர்ப்பை தொட்டார். மொழிபெயர்ப்பிலே கலப்பு மொழி இருக்கக்கூடாது என்ற சிந்தனையை விதைத்தார். அதற்கு மேலே இருக்கக்கூடிய தன்மையாக நாம் இப்பொழுது பார்க்க இருக்கக்கூடிய சில சொற்களுடைய அமைப்புகள் சொல்லதிகாரத்தில் கம்பர் சொல்லுவார், தொல்காப்பியர் சொல்லுவார், கடி சொல் இல்லை காலத்து படினே என்பது ஒரு நூற்பா. காலந்தோறும் சொற்கள் புதிது புதிதாக வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும். அகராதி கலை என்பது வளர்ந்து பெற வேண்டும், இல்லையானால் தேக்கம் பெற்றுவிடும். எனவே மொழியினுடைய வளர்ச்சிக்கு சொற்கள் ஆக்கம் தேவை என்பதை கருதுகிறார். கடிசல் இல்லை காலத்துக்கு காலம் சொற்கள் மலர வேண்டும் என்று கருதுகிறார். அப்ப சொல்லும் ஆக்கம் என்பது ஒரு மொழிக்கு இருக்கக்கூடிய உயிர்ப்பு அது இல்லையா என்று சொன்னால் அதனால மொழி தேங்கிவிடும். இந்த மொழிக்குரிய வளர்ச்சி சொல் ஆக்கத்தினாலே வளர்வது. கம்பருவிரான் எடுத்த எடுப்பிலேயே உலகம் யாவையும் தாமுட ஆக்கல் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகளா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இந்த சொல் இந்த பாடலுடைய அமைப்பில் இயல்பாக கடவுள் வாழ்த்து என்பதாகத்தான் நாம் நினைக்கக்கூடிய சூழ்நிலை. கடவுள் என்ற அந்த சொல்லினுடைய அமைப்புக்கு இயவுள் என்பதாக கூட நக்கீரன் திருமுருகாற்றுப்பட்டதே கடவுளுக்கு இயவுள் என்று சொல்லுகிறார். இயக்குபவன் உள்ளிருந்து இயக்குபவன் அது இயவுள். இது நேரடியான அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு வகையான தத்துவார்த்த ரீதியிலே அமைந்திருக்கக்கூடிய சொல் அமைப்பு. ஆனால் கம்பர் காலத்துக்கு வருகின்ற பொழுது கம்பர் நினைத்து பார்க்கிறார் இந்த கடவுள் என்ற சொல்லை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்று கருதுகிறார். கடவுள் என்று சொன்னால் அவருக்குரிய இலக்கண அமைப்புகள் எல்லாம் எண்குணத்தான் தாழை வணங்காத்தலை என்று நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் சொன்னதைப் போல இந்த அமைப்புகள் எல்லாம் உள்ளத்தையே வாங்கிக் கொள்கின்ற நம்முடைய கம்பர் பிரான் அவர் தலைவர் என்று சொன்னார். இந்த அவர் தலைவர் என்று சொல்வதிலும் கூட அதில் ஒரு இலக்கண ஊடாட்டம் அமைந்திருக்கிறது. தலைவர் என்ற அமைப்பு கடவுளை சுட்டுகின்ற ஒரு சொல்லினுடைய ஒரு அமைப்பு. கடவுள் என்கின்ற அமைப்பிலே நாம் பல்வேறு வகையான எண்ணங்களை ஊடாடுகின்ற அந்த சூழ்நிலையை மாற்றி கடவுள் என்று சொன்னால் தலைவன் என்ற பொருளை அமைத்து விடுகிறார். ஆனால் தலைவன் என்று சொல்கின்ற அந்த சூழ்நிலை வருகின்ற பொழுது தலைவன் என்றால் யார் என்பதை கேட்கிறார். அவர் தலைவர், அவர் என்பது ஒரு சுட்டு, அது பறக்க இடமாக இருக்கக்கூடிய சுட்டு. தொல்காப்பியத்தினுடைய இலக்கணத்தில் வருகின்ற நூற்பாக்களை மட்டும் நாம் கருத்தாடலாக கொள்ளாமல் அந்த நூற்பாக்களுக்கு உரை எழுதுகின்ற உரையாளருடைய எண்ணங்களையும் நாம் மனதிலே கருத்தாடலாக கொண்டால் அது இன்னும் பரிணமிக்கும். பொன்மலர் நாற்றம் உடைத்து போல பரிணமிக்கும். காரணம் என்னவென்று சொன்னால் வெறும் தலைவர் என்று சொன்னால் இந்த தலைவர் என்பது ஒரு நிறுவன அமைப்புக்கு மட்டும் இருக்கலாம், ஒரு இடத்துக்கு மட்டும் இருக்கலாம், ஒரு நாட்டிற்கு மட்டும் இருக்கலாம். ஆனால் இங்கே சொல்லுகின்ற தலைவர் என்கின்ற அமைப்பிலே இதற்கு முன்பு அந்த தலைவர் என்று சொல்லக்கூடிய பொருளோடு அதை விளக்குகிறார். நிலைவருத்தலும் நீக்கலும் நீக்கலா அலைகளா விளையாட்டு என்று சொல்லுகின்ற சித்தாந்த அடிப்படையில் சொன்னால் மூவினைமை என்பதாக மேகின்றார். முதல் நூற்பாவிலே சித்தாந்தத்தில் சிவஞான முகத்தில் அவன் அவள் அது என்று சொல்லுகின்ற மூவினைமையின் என்று சொல்வார். மூவினைமை என்பதற்கு பல உரை அமைப்புகள் இருந்தாலும் கூட மூன்று வகையான தொழில் தன்மைக்குடைய சூழலை சுட்டுகின்ற அமைப்பை நாம் நினைக்கின்ற பொழுது நிலைபெறுத்தலும் தோற்றுவது நிலைபெறுத்தல் அழித்தல் ஆகிய மூன்று பரிமாணங்களோடு கூடிய செயலை யார் செய்வாரோ அவர் தலைவர். எனவே தலைவருக்குரிய சொல்லுக்குரிய பொருளையும் எழுதிவிட்டார். உரையை தானாக எங்கேயோ தேடி இருக்க வேண்டிய தேவையில்லை, உரையாசிரியர் தேட வேண்டிய தேவையில்லை. அந்த வேலையும் தொல்காப்பியருடைய அமைப்பிலேயே அவர் பொருளையும் சொல்ல வேண்டும். அதுதான் சொல்லதிகாரத்துடைய அமைப்பிலே வருகின்ற பொழுது சொல் என்பது அந்த சொல்லானது வெறும் பெயர்ச்சொல் வினைச்சொல் என்கின்ற அமைப்பாக இல்லாமல் அந்த சொல்லானது பொருள் உணர்ச்சும். சொல் என்பது எல்லா சொல்லும் பொருள். எனவே எல்லா சொல்லும் பொருள் உணர்த்தும் என்று சொன்னால் அந்த பொருள் உணர்த்தலை இங்கே கம்பர் தன்னுடைய பாடலிலேயே அந்த சொல்லக்கூடிய பொருளை நிலைநிறுத்துகிறார். அடுத்தது நான் சொன்னேன், வெறும் நூற்பானுடைய அடிப்படையில் மட்டும் காணக்கூடாது. நூற்பானுடைய கருத்தாடலை உரையாசிரியர்கள் கொள்ளுகின்ற பொழுது அவற்றையே நாம் இதில் இணைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி வருகின்ற பொழுது அப்பதான் கடவுள் என்ற அமைப்புக்குரிய சூழ்நிலையை கம்பர் நிலைநிறுத்துகிறார் என்று தெரிகிறது. கடிசல் இல்லை காலத்துப்படை என்று சொல்ல வருகின்ற பொழுது அவர் தலைவர் என்று சொல்கிறார். இந்த அவர் என்பது பழக்க சொல் என்பதாலும் கூட இந்த அவர் என்ற சொல் படற்கை மட்டுமில்லை. இலக்கண உரையாசிரியர்கள் காட்டுகின்ற பொழுது அவர் என்பது சேமை சுட்டு. இந்த சுட்டு படற்கை என்று சொன்னாலும் கூட நம் முன்பு இல்லாமல் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒன்றுதான் சுட்டும் என்றாலும் கூட அது சேமை சுட்டாக அமைகின்ற பொழுது அப்பை துரசாமி பிள்ளை எழுதுகிறார், அது பண்டறி சுட்டு. என்ன அருமையான செய்தி சொல்றார் பாருங்க. அது சேமை சுட்டாக அமைகின்ற பொழுது அது படற்கை, ஆனால் அவர் என்று சொல்லுகின்ற பொழுது அது பண்டறி சுட்டு. பண்டறி சுட்டு என்பதற்கும் சேமை சுட்டு என்பதற்கும் ஒரு இழையோட்டமான ஒரு லட்சுமண கோடு அங்கே வரையறுத்துக் கொள்ள வேண்டும். பண்டறி சுட்டு என்று சொன்னால் பண்டு இருந்த ஒரு பொருள்தான் தொடர்ந்து வரும் என்பது கருத்து. கோசல நாட்டிலே மழை பெய்கிறது. அந்த மழை பெய்கின்ற பொழுது உள்ளி உவந்தி ஈயும் வள்ளியோர் போல் வழங்கின மேகம் என்று கம்பர் காட்டுகிறார். இந்த காட்டுகின்ற பொழுது சாதாரணமாக காட்டவில்லை. இந்த பண்டறி சுட்டு என்பதை அவர் தலைவர் என்பதை சொன்னாரோ அதே போலவே தொடக்கத்திலேயே உள்ளி உவந்தி ஈயும் அவ்வள்ளியோர் போல் வழங்கின மேகம், அவ்வள்ளியோர் போல் ஆ என்கின்ற அந்த சுட்டு பண்டறி சுட்டு. எனவே வள்ளல் என்பவர்கள் தொடர்ந்து இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டு வருகின்ற பெருமக்கள், அவர்களை போன்றவர் சடையப்பன், அவர்கள் எப்படி வழங்குவார்களோ அதுபோல அயோத்தியிலே கோசலத்திலே மழை பொழிந்தது. எனவே அவ் என்கின்ற அந்த சுட்டு என்பது சுட்டி உரைக்கக்கூடிய ஒன்று மட்டுமில்லை, அது சுட்டு என்றாலும் கூட அந்த சுட்டு பண்டறி சுட்டு. பண்டறிவதனாலே அந்த காலத்தினுடைய தொடர்ச்சி, டு பி கண்டினியூ. எனவே அதுல தேக்கம் இல்லை. இந்த நாட்டிலே வள்ளல்கள் என்பவர்கள் தேக்கம் இல்லாதவர்கள், தொடர்ந்து நாட்டிலே வாழ்விக்கக்கூடியவர்கள் என்கின்ற கருத்தினை நிலைநிறுத்த வேண்டும் என்று இலக்கண அடிப்படையில் நினைக்கிறார். எனவேதான் அவர் தலைவர் என்று இந்த கடவுளுக்குரிய சொல்லுக்குரிய அமைப்பினை புதிதாக எடுத்துச் சொன்னது மட்டுமில்லாமல் இலக்கண அமைப்பிலே வாழும் மாந்தர்களாக இருக்கக்கூடிய மானுடத்தின் உயர் அமைப்பாக இருக்கக்கூடிய வள்ளல் பெருமக்களும் கூட இந்த உலகத்திலே சமூகத்தை வாழ்விக்கக்கூடிய என்பதற்காக அந்த பண்பினை அவ்வள்ளல் போல் வழங்கின மேகம் என்று சுட்டுகிறார் என்று சொன்னால் தொல்காப்பியத்தினுடைய ஈர்ப்பு உயிர்ப்பு கம்பருக்கு மனதிலே படிந்திருக்க அந்த அடிப்படையில் தான் தன்னுடைய நூலினை அவர் யாக்கின்ற பொழுது இந்த காலத்துக்கேற்ற சூழலாக இருக்கிற சில அமைப்புகளும் இலக்கியத்தில் இலக்கணத்தில் வந்தால்தான் அந்த எழுத்து சிறப்பாக இருக்கும், உயிர்ப்பாக இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த மண்ணுக்குரிய சொந்தக்காரனாகக்கூடிய பாவேந்தர் சொன்னார், கெட்ட போரிடும் உலகை வேறொடு சாய்ப்போம் என்று சொல்லுவார்.
காலங் கலைகளில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம்.
தமிழ் நெஞ்சங்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் இதே நேரம் உங்களை சந்திக்க விழைகின்றேன். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை இவனை 021-739-879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு உங்களை பணிவொன்றுடன் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விழையும் அன்பர்கள் இவனை தொடர்பு கொண்டால் உங்களது படைப்புகளை இந்த வானொலியில் மக்களுக்கு சேர்ப்போம் என்பதையும் உறுதி கொள்ளுகின்றோம். www.planetaudio.org என்கின்ற இணையதளத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
நாடு வந்தால் தலை சாயும், காதல் வந்தால் தலை சாயும்.